ஓம் சாந்தி. மே 26, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, கடவுளே உங்கள் ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற சந்தோஷத்தை சதா பேணுங்கள். நீங்கள் அவரிடமிருந்து பிரஜா யோகத்தை, அதாவது பிரஜைகள் ஆகின்ற யோகம் அல்ல, ராஜயோகத்தை கற்கின்றீர்கள். கேள்வி: இக்கல்வியின் அற்புதம் என்ன? இந்த முயற்சியை நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு தொடர்ந்தும் செய்ய வேண்டும்? பதில்: நீங்கள் நீண்ட காலமாக கற்கும் இக்கல்வியில் புதிய குழந்தைகள் மிக வேகமாக முன்னேறுகிறார்கள். அவர்களுடைய புத்தி மிகவும் கூர்மையாக இருப்பதனால் 3 மாத குழந்தைகள் கூட பழைய குழந்தைகளை முந்தி செல்வது ஓர் அற்புதமாகும். நீங்கள் முழுமையாக சித்தி எய்தி உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைந்து சகல கர்ம கணக்குகளிலிருந்தும் விடுபடும் வரை தொடர்ந்தும் முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்? எல்லையற்ற தந்தையின் பாடசாலையில் ஆகும். குழந்தைகளான உங்களுக்கு மிகவும் மென்மையான போதை இருக்க வேண்டும். யாருடைய குழந்தைகளுக்கு இந்த போதை இருக்க வேண்டும்? இந்த போதை எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளான ஆன்மீக குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். ஆத்மாக்களுக்கு மாத்திரமே தந்தை கற்பிக்கின்றார். தந்தை குஜராத்திகளுக்கு அல்லது மராட்டியர்களுக்கு கற்பிப்பதில்லை. அது பெயரும் வடிவமும் ஆகும். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மாத்திரமே தந்தை கற்பிக்கின்றார். உங்கள் எல்லையற்ற தந்தையே கடவுள் என்று அழைக்கப்படுகின்ற அவர் என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு மாத்திரமே புரிகின்றது. கடவுளின் வாசகங்கள் நிச்சயமாக உள்ளன, ஆனால் கடவுள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள். ஒரே ஒரு பரமாத்மாவே உள்ளார். அவரே அதி மேலானவரும் அசரீரியானவரும் ஆவார். கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு கற்பிக்கவும் இல்லை. அவர் உங்களுக்கு முன்னர் எப்பொழுதும் கற்பித்ததும் இல்லை. ஆத்மாக்களாகி எங்களின் தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். கடவுள் அசரீரியானவர். இருப்பினும் மக்கள் அவரை வழிபடுவதற்கு சிவனின் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். எனவே அவர் நிச்சயமாக ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். எதுவுமே பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்க முடியாது. இந்நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இதனை புரிந்து கொள்கிறீர்கள். முழு உலகிலும் உள்ள எவருமே இதை புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது மாத்திரமே நீங்கள் இதனை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் நீண்ட காலமாக இதனை கற்கின்றீர்கள். இப்பொழுது வந்துள்ளவர்கள் நீண்ட காலமாக இருப்பவர்களை முந்தி செல்ல முடியாது என்பது அல்ல. 3 மாத குழந்தைகள் கூட அதிவேகமாக முந்தி செல்ல முடியும் என்பதும் ஓர் அற்புதமே ஆகும். சிலர் கூறுகிறார்கள், பாபா, இந்த ஆத்மாவின் புத்தி மிகவும் கூர்மையானது. புதியவர்கள் இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது அவர்களின் சந்தோஷம் உள்ளே பொங்கி எழுகின்றது. நீங்கள் அனைவரும் இறை மாணவர்கள். ஞான கடலான அசரீரியான தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். கடவுள் பேசுகின்றார் என்பது நினைவு கூறப்படுகிறது. ஆனால் எப்பொழுது? அவர்கள் இதனை மறந்து விட்டார்கள். சில குழந்தைகளின் தந்தையே அவர்களுடைய ஆசிரியருமாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் அவர் ஒரு பாடத்தை மாத்திரமே கற்பிப்பார். அவர்களுக்கு வெவ்வேறு பாடங்களை கற்பிப்பவராக வேறு ஆசிரியர்கள் இருப்பார்கள். இங்கு தந்தையே குழந்தைகளாகிய உங்கள் அனைவரினதும் ஆசிரியராவார். இது ஒரு அற்புதமான விஷயம். சிவ் பாபாவே தங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை பல குழந்தைகளுக்கு உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரை பாபா என அழைக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரை ஆசிரியராகவோ அல்லது குருவாகவோ அவர்கள் கருதுவதில்லை. இந்த ஒரே ஒருவர் உங்களுக்கு நடைமுறை ரீதியாக கற்பிக்கின்றார். இங்கே அமர்ந்திருக்கும் நீங்கள் அனைவரும் வெவ்வேறு மாணவர்கள். நீங்கள் சித்தியடைந்து உங்கள் கர்மாத்தி ஸ்திதியை அடையும் வரை ஆசிரியரான பாபா உங்களுக்கு கற்பிப்பார். அதுவரை நீங்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் கர்ம கணக்குகளில் இருந்து விடுபட வேண்டும். அவ்வாறான ஓர் உலகிற்கு பாபா உங்களை அழைத்து செல்கின்றார் என்ற பெரும் சந்தோஷம் உங்களுக்கு உள்ளார இருக்க வேண்டும். பரந்தாமவாசியான தந்தை தங்களுக்கு கற்பிப்பதற்கு வருவார் என்ற விழிப்புணர்வுடன் குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற இதை போன்ற வேறொரு பாடசாலை இல்லை. நீங்கள் இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய எல்லையற்ற பாபா உங்களுக்கு கற்பிப்பதற்கு வருகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்குள் பெரும் சந்தோஷம் இருக்க வேண்டும். பாபா எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இது பிரஜாயோகத்தை, அதாவது பிரஜைகள் ஆகின்ற யோகம் அல்ல, ஆனால் இது ராஜயோகம். இந்த நினைவின் மூலம் மாத்திரமே குழந்தைகளாகிய உங்களின் சந்தோஷ பாதரசம் உயர முடியும். இது ஓர் முக்கியமான பரீட்சை. இருந்தும் நீங்கள் இங்கே மிக சாதாரணமாக அமர்ந்திருக்கின்றீர்கள். முஸ்லிம் மாணவர்கள் நிலத்தில் கம்பளத்தின் மேல் அமரச் செய்யப்பட்டே கற்பிக்கப்படுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த நம்பிக்கையுடன் இங்கே வருகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு முன்னால் நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபா கூறுகின்றார், நான் ஞானக்கடல். நான் கல்பம் கல்பமாக உங்களுக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக வருகின்றேன். நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் 84 பிறவிகள் பற்றி பேசினாலும் அல்லது பிரம்மாவின் 84 பிறவிகள் பற்றி பேசினாலும் அது ஒரே விஷயமே ஆகும். பிரம்மாவே ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகின்றார். இதை உங்கள் புத்திகள் நன்றாக கிரகிக்க வேண்டும். தந்தை மீது பெரும் அன்பு இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாங்கள் வந்து எங்களுக்கு கற்பிக்கின்ற பரம்பிதா பரமாத்மாவான தந்தையின் குழந்தைகள் ஆவோம். இதனை செய்வது ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு உங்களுக்கு கற்பித்திருக்க மாட்டார். அவர் தனது கிரீடம் போன்றவற்றை அகற்றிவிட்டு இங்கு வருவாரா? உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு முதிர்ச்சியான நபராக இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு முதிர்ச்சியான சரீரத்தை எடுத்துள்ளேன். இது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவின் மூலம் மாத்திரமே ஷிவ் பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார். உண்மையாகவே பிரம்மா மூலம் பரம்பிதா பரமாத்மா ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்று கூறப்படுகிறது. பிரம்மா எங்கிருந்து வருகின்றார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் மீண்டும் விழித்தெழச் செய்கின்றார். பின்னர் மாயை உங்களை மீண்டும் உறங்கச் செய்கின்றாள். இப்பொழுது நீங்கள் நேரடியாக என் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் ஆன்மீக தந்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு என்னை தெரியும் இல்லையா? பரம்பிதா பரமாத்மாவே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவரும் என இங்கு பாடப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து என்றும் அவர்கள் இதனை கூறுவதில்லை. அவரால் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் கற்பிக்க முடியாது. முரளி மதுபனிலேயே கூறப்படுகிறது. அது பின்னர் அனைத்து நிலையங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு முன்னால் நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். முன்னைய கல்பத்திலும் பாபா இதே போல் உங்களுக்கு கற்பித்தார் என்று உங்களுக்கு தெரியும். அது இந்த நேரமே, அது இப்பொழுது கடந்த காலம் ஆகிவிட்டதுடன் இப்பொழுது நிகழ்காலம் ஆகின்றது. பக்தி மார்க்கத்து விஷயங்கள் இப்பொழுது துறக்கப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானத்திலும் உங்களுக்கு கற்பிப்பவரிலும் அன்பு இருக்கிறது. சிலர் ஆசிரியரிடம் கற்கும் பொழுது அவருக்கு ஓர் பரிசை கொடுக்கிறார்கள். இங்கே இந்த பாபாவே உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கின்றார். அவர் இங்கு வந்து உங்களை உங்களுடைய ஷரீர வடிவத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் எனது குழந்தைகள் என உணர்கின்றார். அனைவருமே 84 பிறவிகளை எடுப்பதில்லை என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு பிறவியை எடுப்பவரும் சந்தோஷத்தின் மூலமாக துன்பத்தின் மூலமாகவும் செல்வார். இந்த விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுவே மனித உலகின் வம்சாவளி விருட்சம். ஆதி தேவரும் ஆதி தேவியும் ஆகிய பிரம்மாவும் சரஸ்வதியுமே முதல் இலக்கத்தினர். பின்னர் எண்ணற்ற சமயங்களின் வளர்ச்சி தொடர்கிறது. அவரே ஆத்மாக்கள் அனைவரினதும் விதையாவார். மற்ற அனைவரும் இலைகள் ஆவார்கள். பிரஜாபிதா பிரம்மாவே மக்கள் அனைவரினதும் தந்தை. இப்பொழுது இந்நேரத்தில் பிரஜாபிதா இங்கு பிரசன்னமாக இருக்கின்றார். பாபா அவருக்குள் அமர்ந்திருந்து சூத்ரர்களை பிராமணர்களாக மாற்றுகின்றார். வேறு எவராலும் இதனை செய்ய முடியாது. தந்தை மாத்திரமே உங்களை சூத்ரர்களிலிருந்து பிராமணர்களாக மாற்றி பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவதற்காக கற்பிக்கின்றார். இதுவே இலகு ராஜயோக கல்வி. ஜனக மகாராஜா ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெற்றார். அதாவது அவர் ஒரு சொர்க்கவாசி ஆகினார். மக்கள் தொடர்ந்தும் இதனை பாடுகிறார்கள். ஆனால் அவர்களால் அதனை விளங்கப்படுத்த முடியாதுள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். நீங்கள் இங்கே சரீரமற்றவர்களாக வந்து பின்னர் சரீரங்களை ஏற்று உங்கள் பாகங்களை நடித்தீர்கள். நீங்கள் உண்மையிலேயே 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள். சத்தியமானவரான தந்தை சத்தியத்தை மாத்திரமே உங்களுக்கு கூறுகின்றார். ஓர் ராஜ்யம் இருக்கும். எனவே ஒருவர் மாத்திரமே ராஜயோகத்தை கற்பவராக இருக்க முடியாது. நீங்கள் அனைவரும் இப்பொழுது முட்களிலிருந்து மலர்களாக மாறுகின்றீர்கள். எவரை முட்களென அழைப்பது எனவும் எவரை மலர்களென அழைப்பது எனவும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது அழுக்கான முட்களின் உலகம். நாங்கள் 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வந்து இப்பொழுது நரகவாசிகள் ஆகிவிட்டோம். நாங்கள் உலக வரலாற்றையும் புவியலையும் மீண்டும் தொடர்வோம். நாங்கள் மீண்டும் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் ஆகுவோம். நாங்கள் கல்பம் கல்பமாக இவ்வாறு ஆகின்றோம். மீண்டும் மீண்டும் இதனை நினைவு செய்து இந்த ஞானத்தை மற்றோருக்கும் விளங்கப்படுத்துங்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்து வந்தார். அவருக்கு முன் ஒரு சிலரே இருந்தார்கள். அங்கே ராஜ்யம் இருக்கவில்லை. இப்பொழுது தந்தை வந்து சத்யுகத்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். சங்கமயத்தில் ஸ்தாபனை நடைபெறுகிறது. இதுவே உண்மையான கும்பமேளா என்பது இப்பொழுது உங்கள் புத்திகளில் உள்ளது. எண்ணற்ற ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு பரமாத்மாவே இருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குவதற்கு பரம்பிதா பரமாத்மா உங்களிடம் வருகின்றார். இது சங்கமயுகத்தின் கும்பமேளா என அழைக்கப்படுகிறது. ஞானமாகிய மூன்றாவது கண்ணை இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றீர்கள். தந்தை வந்து உங்களை சொர்க்கவாசிகள் ஆக்குகின்றார். பின்னர் நரகமாகிய பழைய உலகின் விநாசம் நிச்சயமாக நடைபெற வேண்டும். ஒவ்வொரு கல்பத்திலும் விநாசம் நடைபெறுகிறது. புதிய உலகம் பழைய உலகமாகவும் பழைய உலகம் புதிய உலகமாகவும் ஆகின்றது. இது நிச்சயமாக நடைபெறும். புதிய உலகம் சொர்க்கம் என்றும் இந்த பழைய உலகம் நரகம் என்றும் அழைக்கப்படுகின்றன. மனிதர்களின் ஜனத்தொகை அதிக அளவு வளர்ந்து விட்டது. அவர்களால் தானியங்களை பெற முடியாத பொழுது மேலும் பெருமளவு தானியங்களை பயிரிட வேண்டும் என்பதை அறிவார்கள். எவ்வாறாயினும் பல குழந்தைகள் தொடர்ந்தும் பிறப்பிடிக்கிறார்கள். அவர்கள் எங்கிருந்து தானியங்களை பெறுவார்கள்? இந்த பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது என்னும் உத்தரவாதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. மனிதர்கள் இந்த ஞானத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அதில் எதுவுமே அவர்களின் புத்தியில் பதிவதில்லை. நரகத்தின் பின்னர் சொர்க்கம் வரும் என்பது உங்கள் புத்திகளில் இருக்கிறது. சத்யுகத்து தேவர்கள் வாழ்ந்து பின்னர் சென்று விட்டார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்களின் வடிவங்கள் இருக்கின்றன. சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. இந்நேரத்தில் மக்கள் தங்களை தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று அழைப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தங்களை இந்துக்கள் என கூறுகிறார்கள். நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெளிவாக புரிகின்றது. இந்த அங்கங்களின் மூலமாக பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா கூறுகின்றார், வேறு எவ்வாறு நான் உங்களுக்கு கற்பிக்க முடியும்? அவர் ஆத்மாக்களுக்கு மாத்திரம் கற்பிக்கின்றார். ஏனெனில் ஆத்மாக்களில் கலப்படம் கலந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உண்மையான தங்கமாக வேண்டும். நீங்கள் சத்யுகத்திலிருந்து திரேதாயுகத்திற்குள் வந்தீர்கள். அதாவது ஆத்மாவில் வெள்ளி கலப்படம் கலக்கப்படும் பொழுது நீங்கள் சந்திர வம்சத்தவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் சத்யுகத்திற்கு சென்று பின்னர் கீழிறங்கினீர்கள். மனித ஜனத்தொகை தொடர்ந்தும் அதிகரித்தது. நீங்கள் சத்யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் மூலமாக 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் என்பது இப்பொழுது உங்கள் புத்திகளில் உள்ளது. நீங்கள் இந்த பாகங்களை பலமுறை நடித்திருக்கின்றீர்கள். எவராலும் தனது பாகத்திலிருந்து விடுபட முடியாது. தங்களுக்கு அனாதியான முக்தி வேண்டும் என சிலர் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் நீங்களே விரக்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள்தான் 84 திருவி சக்கரத்தை சுற்றி வந்துள்ளீர்கள். வருவதும் செல்வதும் தொடர்ந்தும் நடைபெறுகிறது என மக்கள் எண்ணுவதால் தாங்கள் ஏன் அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாது என அவர்கள் கேட்கிறார்கள். எவ்வாறாயினும் அது சாத்தியமல்ல. குருமார்களும் கூறுகிறார்கள், நீங்கள் முக்தி அடைவீர்கள். பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்யுங்கள், நீங்கள் அதற்குள் இரண்டர கலப்பீர்கள். பாரதத்தில் பலவிதமான கருத்துகளும் அபிப்பிராயங்களும் இருக்கின்றன. வேறெந்த நாடுகளிலும் அத்தனை அபிப்பிராயங்கள் இல்லை. இங்கேயே பல அபிப்பிராயங்கள் உள்ளன. அனைத்துமே ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை. மக்கள் பெருமளவு மாயாஜால வித்தைகளையும் கற்கிறார்கள். சிலர் குங்குமத்தை வெளிவரச் செய்கிறார்கள், மற்றோர் வேறு சிலவற்றை செய்கிறார்கள். இதனை குறித்து மக்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். எவ்வாறாயினும் இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக தந்தையே ஆத்மாக்களாகிய எங்கள் தந்தை என்பது உங்களுக்கு புரிகின்றது. ஆன்மீக பாபா ஆத்மாக்களாகிய எங்களுடன் பேசுகின்றார். அவர் வந்து சத்திய நாராயணனின் கதையையும் அமரத்துவ கதையையும் உங்களுக்கு கூறுகின்றார். இதன் மூலம் நீங்கள் அமரத்துவ பூமியின் அதிபதிகளாகவும் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாகவும் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் சிப்பிகளை போன்றவர்கள் ஆகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் வைரத்தை போல் பெருமதி வாய்ந்த ஒரு பிறவியை பெற்றுள்ளீர்கள். ஆகவே அதனை நீங்கள் சிப்பிகளுக்கு பின்னால் துரத்தி செல்வதனால் ஏன் வீணாக்குகின்றீர்கள்? இன்னும் எத்தனை வருடங்கள் இந்த உலகம் இருக்கும்? தொடர்ந்தும் பெருமளவு சண்டை சச்சரவுகள் நிலவப் போகின்றன. அனைத்துமே அழிக்கப்பட உள்ளது. மரணம் உங்கள் முன்னால் நிற்கிறது. எனவே நீங்கள் சேர்த்து வைத்த 100,000 அல்லது மில்லியன்களை யார் அனுபவிப்பார்கள்? பதிலாக அவை அனைத்தையும் ஏன் ஒரு தகுதி வாய்ந்த வழியில் பயன்படுத்தக்கூடாது? இந்த ஆன்மீக கல்லூரியை திறப்பதன் மூலம் மக்கள் என்றென்றும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் சந்தோஷமாகவும் ஆகின்றார்கள். இது வைத்தியசாலையும் பல்கலைக்கழகமும் இணைந்ததாக உள்ளது. இங்கே ஆரோக்கியம் செல்வம் சந்தோஷம் உள்ளது. உண்மையாகவே யோக சக்தியின் மூலம் நீங்கள் நீண்ட ஆயுளை பெறுகின்றீர்கள். நீங்கள் மிகவும் ஆரோக்கியம் மிக்கவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற பொக்கிஷங்களை பெறுகின்றீர்கள். முதலாவது தர்மத்தை ஸ்தாபித்த ஒரே ஒருவரான ஆல்பாவை பற்றிய ஒரு நாடகத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். அல்லாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதன் பெயரே சொர்க்கம் என்பதாகும். நீங்கள் அமைதிதாம வாசிகளாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு சென்று 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது தொடர்ந்தும் கீழிறங்கி வந்தீர்கள். நான் இங்கே அமர்ந்திருந்து இவ்விதமாக குழந்தைகளான உங்களுக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் விளங்கப்படுத்துகின்றேன். உங்கள் சொந்த பிறவிகளை கூட உங்களுக்கு தெரியாது. நான் அவற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். இப்பொழுது இந்த ஆடைகள் தூய்மையற்றதாகிவிட்டன. ஆத்மாக்களான நீங்களும் தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். பாபா உங்களுக்கு கூறும் அனைத்துமே சரியானவை. பாபா என்றுமே உங்களுக்கு தவறான எதையும் கூறமாட்டார். அவரே சத்தியமானவர். சத்திய யுகம் நீதியான உலகமும் விகாரமற்ற உலகமும் ஆகும். பின்னர் ராவணன் உங்களை அதர்மவான்கள் ஆக்குகின்றான். இது பொய்யான உலகம் பாடப்படுகிறது. மாயையும் பொய், சரீரமும் பொய், இந்த உலகமும் பொய். எந்த உலகம்? பழைய உலகம் முழுவதுமே பொய்யானது. சத்தியுகத்தில் உண்மையான உலகம் இருந்தது. ஒரே ஒரு உலகமே இருக்கிறது. இரு உலகங்கள் இருப்பதில்லை. புதிய உலகம் பின்னர் பழையதாக ஆகின்றது. பழைய வீட்டிற்கும் புதிய வீட்டிற்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது. ஒரு புதிய வீடு கட்டப்படும் பொழுது நீங்கள் சென்று புதிய வீட்டில் வசிப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இங்கேயும் குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் வளர்வதால் குழந்தைகளுக்காக புதிய வீடுகள் கட்டப்படுகின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், ஞான கடலான எனது ஏழை உதவியற்ற குழந்தைகள் காமச்சிதையில் அமர்ந்ததால் முழுமையாக எரிந்து விட்டார்கள். இப்பொழுது நான் அவர்களை இந்த ஞானச்சிதையில் அமரச் செய்கின்றேன். நான் அவர்களை இந்த ஞானச்சிதையில் அமர்த்தி அவர்களை ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குகின்றேன். காமச்சிதையில் அமர்வதனால் அவர்கள் முழுமையாக அவலட்சணமானவர்கள் ஆகிவிட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவலட்சணமானவர் என்றும் அழகானவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஆனால் எவராலும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் முன்னர் இருந்ததிலிருந்து இப்பொழுது என்னவாகுகின்றீர்கள் என பாருங்கள். தந்தை உங்களை சிப்பிகளிலிருந்து வைரங்களாக மாற்றுகின்றார். அதனால் நீங்கள் அந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவை கொண்டிருப்பதால் மாத்திரமே நீங்கள் சொர்க்க அதிபதிகள் ஆகுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, சிப்பிகளை துரத்தி செல்வதால் வைரத்தை போல் பெருமதி வாய்ந்த இந்த வாழ்வை வீணாக்காதீர்கள். மரணம் முன்னால் நிற்கிறது. ஆகவே உங்களிடம் உள்ள அனைத்தையும் ஒரு தகுதியான வழியில் ஆன்மீக சேவைக்கு பயன்படுத்துங்கள். இரண்டு, இந்த கல்வியிலும் உங்களுக்கு கற்பிக்கும் ஒரே ஒருவரிடமும் உண்மையான அன்பை வைத்திருங்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிப்பதற்கு வருகின்றார் என்ற சந்தோஷத்தை பேணுங்கள். ஆசீர்வாதம், உங்களின் ஆதியான சமஸ்காரங்களை பிடித்துக் கொள்வதற்காக உங்களின் பிடித்துக் கொள்ளும் சக்தியை பயன்படுத்தி சக்திசாலியாகவும் அவற்றின் சுரூபமாகவும் ஆகுவீர்களாக. முயற்சி செய்வதற்கான பிரதானமான அடிப்படை பிடித்துக் கொள்ளும் சக்தியே ஆகும். விஞ்ஞானத்தால் வெகு தொலைவில் உள்ள சப்தத்தை பிடித்துக் கொள்ள முடிகிறது. அதே போல் உங்களின் ஆதியான தெய்வீக சமஸ்காரங்களை பிடித்துக் கொள்வதற்கு உங்களின் மௌன சக்தியை பயன்படுத்துங்கள். இதற்கு சதா இந்த விழிப்புணர்வை பெணுங்கள். நான் அவ்வாறு இருந்தேன், நான் அவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கின்றேன். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் அந்த சமஸ்காரங்களை பிடித்துக் கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்களால் அவற்றின் சுரூபமாக முடியும். 5000 வருடங்களுக்கு முந்தைய விஷயங்களும் மிக தெளிவாக அனுபவம் செய்யப்படும். அது நேற்றைய விஷயம் போன்று இருக்கும். உங்களின் விழிப்புணர்வை நீங்கள் மிக மேன்மையாகவும் தெளிவாகவும் ஆக்கினால் மட்டுமே நீங்கள் சக்திசாலி ஆகுவீர்கள். ஸ்லோகம், பிராமண வாழ்க்கையின் மூச்சு சந்தோஷமாகும். நீங்கள் உங்களின் சரீரத்தை விட நேரிட்டாலும் உங்களின் சந்தோஷத்தை கைவிடாதீர்கள். அவ்யக்த இஷாரா, சதா ஆடாத அசைக்க முடியாத மற்றும் நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஒரே ஒருவருக்கு சொந்தமாகுவதன் மூலம் ஓரடியில் ஒரு பேரத்தை செய்பவர்கள் திருப்தியாக இருப்பார்கள். எவ்வாறாயினும் ஒரு நேரத்தில் சிறிதளவை மட்டும் பேரம் செய்பவர்கள் தமது பாதங்களை ஒரு படகில் வைப்பதற்கு பதிலாக இரண்டு படகுகளில் வைத்திருப்பார்கள். அதனால் அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் அல்லது கிளர்ச்சியுடன் இருப்பார்கள். அவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள். அதனால் நீங்கள் ஒரு பேரத்தை செய்ய விரும்பினால் அதை ஒரு வினாடியில் செய்யுங்கள். உங்களின் இதயத்தை துண்டுகளாக நொறுக்கிக் கொள்ளாதீர்கள். ஓம் சாந்தி.